الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அன்புள்ள சகோதரர்களை, பெரியவர்களை, சகோதரிகளை, தாய்மார்களை, மாஷால்லா ஒரு நல்ல ஒரு கூடாரத்தில் நாம் எல்லாம் ஓய்வு பெறுவதற்காகவும் குடும்பத்தோடு சந்தோஷமாக நேரங்களை கழிப்பதற்காகவும் இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கிறோம். இவ்வாறு ஒன்று கூடினாலும் மார்க்க இதோபதேசங்களை நம்முடைய காதில் விருந்தாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய முதலாவது நல்ல எண்ணத்திற்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். இந்த சொற்ப நேரத்தில் உங்களுக்கு மத்தியில் சில கருத்துக்களை மட்டும் இன்ஷா அல்லாஹ் சொல்லிவிட்டு நான் முடித்துக் கொள்கிறேன். முன்னாடி சல்மான் மௌலவி அவர்கள் நீண்ட உரை நிகழ்த்தினாங்க, நல்ல பல தகவல்களை கொடுத்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ். எனவே அதே அளவுக்கு நானும் நீட்டுனான்னு சொன்னால் மைக்கை தாங்கன்னு சொல்லிடக்கூடாது. அதனால் அதுக்கு முன்னாடி நான் இன்ஷால்லாம் முடிச்சுக்கிறேன். சரி, மஷால்லா இப்போ இந்த ஒரு சூழல் நல்லா இருக்குது, கொஞ்சம் அமைதியா ராகத்தா. இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய கலாமை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய பொன்மொழிகளை கேட்குறதுக்கு ரொம்ப ஒரு டேஸ்டாகவும் அதில் ஒரு இன்பமும் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இன்ஷால்லாஹ். அந்த அடிப்படையில் எனக்கு சொர்க்கத்தின் பால் விரையுங்கள் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூன்றாவது அத்தியாயம் சூரத் ஆலி இம்ரான் 133வது வசனம். இதில் தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு நாலு வசனங்களை 136 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவர்க்கவாதிகள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய பண்புகள் என்ன என்பதை அழகாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நான்கு வசனங்களில் சொல்கிறான். இந்த நான்கு வசனங்களை மட்டும் நம்ம இன்ஷால்லாஹ் படிப்போம். அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், வஸாரிஉ, ஆரம்பமாக அல்லாஹ் சொல் வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாது வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். வஸாரிஉ, நீங்கள் ஒருவருக்கொருவர் விரையுங்கள், ஒருவருக்கொருவர் விரையுங்கள். எதை நோக்கி? இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இரட்சகரின் பாவ மன்னிப்பை நோக்கி, பாவ மன்னிப்பை நோக்கி நீங்கள் ஒருவருக்கொருவர் விரையுங்கள் என்றெல்லாம் சொல்றான். அடுத்ததெல்லாம் சொல்றான், சுவர்க்கத்தை நோக்கியும் விரையுங்கள். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்ட சொர்க்கம் தெரியுமா? அருகுஹா, அதனுடைய அகலம், அதனுடைய அகலம் அஸ்ஸமாவாது வல் அர்து, வானங்கள் பூமி எவ்வளவு விசாலமானதோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தினுடைய அகலம் இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் ஒருவருக்கொருவர் விரையுங்கள் என்றெல்லாம் சொல்றான். சரி, இந்த சுவர்க்கம் யாருக்காக தயார் செய்யப்பட்டிருக்கு? இரையச்சம் உடையவர்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கு. அப்போ தக்வா உடையவர்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தை தயார் செய்து வச்சிருக்கலாம். எனவே அந்த சுவர்க்கத்தை நோக்கி நீங்கள் விரையுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இங்க வந்து அல்லாஹ் விரையுங்கள் சொல்றான். ரொம்ப வேகத்தை இதுல காட்டணும். அல்லாஹ்விடமிருந்து அந்த பாவ மன்னிப்பை கேட்டு அல்லாஹ்வுடைய மன்னிப்பை எதிர்பார்த்து விரையணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? தௌபாவை அதிகப்படுத்தணும், செய்த பாவங்களுக்கு பிழை பொறுப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் அதை கோருவதற்கு தாமதித்து விடக்கூடாது, ரொம்ப அவசரப்படுத்தணும். மனிதன் என்ற அடிப்படையில் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவங்க தான், அந்த பாவம் செய்வதிலிருந்து யாரும் விதிவிலக்கு கிடையாது. அந்த பாவம் செஞ்சிட்டா சில நேரங்களில் சூழ்நிலை கைதியாக மனிதன் பாவத்தை செஞ்சிட்டா அப்படியே விட்டுறக்கூடாது, விரையணும், எல்லாம் மன்னிச்சிரு அப்படின்னு தௌபா கேட்கறதுல விரையணும். அதுல வந்து நம்ம ஆறு அமர போட்டக்கூடாது, அப்படி போட்டா என்ன ஆகும், இன்னும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்க சொல்லும். ஆனா பாவம் மன்னிப்ப கேட்டுட்டா அதுக்கு பிறகு மனசு அடுத்த திரும்ப இடம் கொடுக்காது. உடனுக்குடன் பாவம் மன்னிப்பு கேட்பதற்கும் பாவம் மன்னிப்பே கேட்காம இருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நினைக்கிறேன் அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லும் போது உங்களுடைய ரட்சகனுடைய மன்னிப்பின் பால் நீங்கள் ஒருவருக்கொருவர் முந்தி செயல்படுங்கள். அங்க போட்டி போட்டு முந்துங்கள்னு சொல்றான், இங்க விரையுங்கள்னு சொல்றான். சரி, அப்போ இதுல வந்து நம்முடைய இந்த விரைவு பயணம் இருக்குது, அதை நம்ம வந்து கொஞ்சம் துரிதப்படுத்தணும். இதுதான் அல்லாஹ் விரும்புறான். அடுத்தது என்ன, சுவர்க்கத்தை நோக்கி விரையணும். சுவர்க்கத்தை அடைவதற்காக விரையணும் அப்படின்னு என்ன அர்த்தம், அதாவது சுவர்க்கத்துல நுழைவதற்குரிய காரணங்கள் என்னவோ அதுல நம்ம வந்து செயல்படுவதற்கு விரையணும். அப்ப சுவர்க்கத்தை அடைவதற்காக என்னென்ன நற்காரியங்கள் இருக்கின்றன அவற்றை நாம் செய்து அதுல நம்ம விரைவை நாம் காட்டணும். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான். சொல்லிட்டு இந்த சுவர்க்கன்றது சாதாரணம் கிடையாது. அருஹ சமாவாத்து வல்லரும், வானங்கள் பூமி எவ்வளோ விசாலமானதோ அகலமானதோ அந்த அளவுக்கு சொர்க்கம் விசாலமானது அப்படின்னு சொல்றான். சாதாரணமா நம்ம இந்த உலகத்துல ஒரு வீட்டை கட்டுறதுக்கு சவுதி அரேபியான் இல்லை, பொதுவாக வெளிநாட்டிலேயே பாதி லைஃப் முடிஞ்சிடும். சில பேருக்கு முழு லைஃபுமே வீடை கட்டுறதுக்குள்ள அவன் வயசாகி தள்ளாத வயது அவன் வீட்டை போய் உட்காந்து ஒரு ரெஸ்ட்ல உட்கார வைக்கிற அளவுக்கு ஆயிரும். அந்த அளவுக்குலாம் இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் இருக்க தான் செய்யறாங்க. அப்படி இருந்தும் வீடு கட்டுறதுல ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பத்தில் வந்திருப்பார் கல்யாணம் முடிச்சுட்டு, அதோட வந்தது தான் கல்யாணம் முடிச்சிட்டுன்னு சொன்னால் ஒரேடியாக லாக் ஆகுறது தான் அந்த வீடை கட்டுற வரைக்கும். அதுக்கப்புறம் அவருடைய லைஃப்பை ஃபுல்லாக 20-30 வருஷத்தை ஓட்டிட்டு இப்போ அதுக்கு பிறகு ஒரு வீட்டை கட்டுவார். அதோட சரி, இப்போ ஒரு மனுஷன் என்ன எதிர்பார்க்குறான், துன்யாவில் ஒரு வீடு நல்ல வீடு இருக்கணும். இதில் தப்பு கிடையாது, எதிர்பார்ப்பது தப்பு கிடையாது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வீட்டில் தான் நிம்மதி இருக்குதுன்னு சொல்கிறான். நம்ம எங்கே போனாலும் சரி, நம்ம வீட்டுக்கு நம்ம போய் சேர்ந்தால் தான் அதில் ஒரு நிம்மதி இருக்கும். எவ்வளவுதான் பெரிய பெரிய நாடுகளுக்கு போய் சென்றாலும் நல்ல உல்லாசமாக கொண்டாடக்கூடிய நல்ல சுற்றுலா பகுதிகளாக இருந்தாலும் கொஞ்ச நாளுக்கு தான் அங்கே போய் அப்படி நிற்க சொல்லும். மறுபடியும் நம்முடைய வீட்டை தான் நோக்கி போக வைக்கும். புரியுதா இல்லையா? அப்போது இது நம்ம வீட்டுக்காக வேண்டி நம்ம என்ன செய்கிறோம், அதை நம்ம தேடுறோம். எங்க போனாலும் நம்முடைய வீடு, நம்முடைய யாரை, நம்முடைய மனைவி, பிள்ளை, அதை நோக்கி போயிடுது. இது எதார்த்தம் அல்லவே. குர்ஆன் என்ன சொல்றான், வல்லாஹு ஜஅல லகும் மின் புயூதிக்கும் சகனா, அல்லாஹ் உங்களுடைய வீடுகள்ல அமைதி ஏற்படுத்தி இருக்கிறான், அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இது இயற்கையா அல்லாஹ் ஏற்படுத்தினது, சொந்த ஊரு சொந்த வீடு, இதுல அல்லாஹு தஆலா நிம்மதி ஏற்படுத்தி இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல பிரச்சாரம் செய்யும் போது ஆரம்ப கட்டத்தில் குறைஷி குஃபார்கள் விடலை, அவ்வளவு தாக்குனாங்க. எந்த அளவுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்க முடியுமோ அந்த அளவுக்கு தாக்குனாங்க, துரத்துனாங்க. ஒரு கட்டம் வந்துச்சு அவங்களால தாங்க முடியல, போய் தான் ஆகணுன்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு. போறாங்க, போகும்போது சொந்த ஊரை பார்த்து மக்காவை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. அதான் இங்கே வந்து பாருங்க, அந்த சொந்த ஊரை நேசிக்கிறதுன்றது உண்டு, அது எல்லாத்துக்கும் உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நேசிச்சிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு எப்படி சொன்னாங்க, யா மக்கா, ஊரை பார்த்து பேசுறாங்க, யா மக்கா, மக்காவே, லௌலா அன்ன கௌமகி அஹ்ரஜூனி மா ஹரஜ்த், உன்னுடைய கூட்டம் மட்டும் என்னைய விரட்டி விடலன்னு சொன்னா நான் இதை விட்டு வெளியே போயிருப்பேனா அப்படின்னு கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஊரை பார்த்து பேசுறாங்க. இது வந்து எல்லாத்துட்டும் இருக்கக்கூடிய ஒன்றுதான், தனது சொந்த வீட்டை விரும்புவது. சரி, இந்த சொந்த வீட்டை விரும்புறோமா இல்லையா, கொஞ்சம் சொர்க்கத்தை நினைச்சு பாருங்க. சொர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எவ்வளோ பெரிய வீட்டை வச்சிருக்கிறான், அதனுடைய அகலம் என்ன? இப்போ இதை தான் இந்த அறிஞர்கள் சொல்றாங்க, அகலத்தை அல்லாஹ் இங்கே சொல்ற வானங்கள் பூமி எல்லாம் ரெண்டையும் ஒன்று நினைச்சு அந்த அளவுக்கு அகலம்னு சொல்றான். அப்போ நீளம் எவ்வளோ அளவு இருக்கும் அப்படின்னு ஒரு அறிஞர் கேள்வி எழுப்பியிருக்கிறார், அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்போ அன்புள்ளவர்களே, இப்போ நம்முடைய விரைவு பயணம் அது எதுல இருக்கணும் சொன்னா, சொர்க்கத்தை அடைகிறதுல, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதில், தௌபா கேட்பதில், நன்மையான காரியங்களை செய்வதில், தீமையான காரியங்களை விடுவதில, அல்லாஹுவை அஞ்சுவதில, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதில, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய போதனைகளை கடைபிடிப்பதில, ஷைத்தானை விட்டு தூரமாகுவதில, இப்படி நம்முடைய விரைவு பயணம் இதுல இருக்கும் இல்லையா? சொன்ன விரைவு பயணங்கள் சில நேரங்களில் வந்து பொருளாதாரத்திற்காக வேண்டி, பிசினஸுக்காக வேண்டி இருக்க, தப்பு கிடையாது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தேடுறது தான் இஸ்லாம் வலியுறுத்துது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெரிய பிசினஸ் மேன், நம்ம அவங்கள ஒரு ஹஜ்ரத்து ஒரு ஆலிம்சா கோணத்தில் தான் அணுகிட்டு இருக்கிறோம், ஆனால் அவங்க அப்படி இல்லை, அவங்க பெரிய பிசினஸ் மேன். ஹதீஜா நாயகி கவர்ந்ததே அவங்களுடைய பிசினஸ்னால தான். ஹதீஜா நாயகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை திருமணம் முடிப்பதற்கு காரணம் என்ன? அவருடைய அழகான அந்த வியாபார திறமை, அதில் காட்டிய நேர்மை, அதில் தான் அவங்க ஈர்க்கப்பட்டாங்க. ரசூலுல்லாஹி சாதாரண பெரிய பிசினஸ் மேன், மாஷா அல்லாஹ் அவ்வளவு அழகாக அவங்க எந்த துறையிலையும் கூட எல்லா வழிகளில் துறைகள்லையும் அவங்க வந்து ரொம்ப கை தேர்ந்தாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சாதாரணவங்க கிடையாது, ஒன்று பிளான் பண்ணுறதில்ல, திட்டமிடுறதில்ல, நேரங்களை சரிப்படுத்துறதில்ல, சஹாபாக்களுக்கு ஒன்றை ஏவுவதில், எதிரிகள் எப்படி எப்படியெல்லாம் திட்டமிடுவாங்க அப்படின்றத சரியான முறையில் அறிவதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கெட்டிக்காரங்க. அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், சும்மா வெறும் மார்க்கத்தை மட்டும் பின்பற்றுவதில் அல்லாஹ் வந்து சொல்லலை, டோட்டலாக சொல்றான், லக்கத் கானல கும்ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, எல்லாத்தையும் எல்லாம் சேர்த்து தான் சொல்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்உடைய வாழ்க்கையில உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குன்னு சொல்றான். ஓ டோட்டல் லைஃப்ல விளங்கிச்சா இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைத்திருக்கிறார்கள், வியாபாரம் செய்திருக்கிறார்கள், அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் குறிப்புகளை. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க மட்டும் கிடையாது எல்லா நபிமார்களும் உழைச்சிருக்கிறாங்க, எல்லா இறை தூதர்கள் சஹீஹ் புகாரியில உள்ள அறிவிப்பு தான், எல்லா இறை தூதர்களும் ஆடு மேய்க்காமல் இருந்தது கிடையாது. இந்த ஆட்டு பிசினஸ் இருக்குது, அது மாதிரி உலகத்துல பறக்கத்தான தொழில் வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு ஆட்டு வியாபாரம் செய்யறவங்க, அது என்ன கசாப்பு கடை, கசாப்பு கடைக்காரங்களும் பார்த்தீங்கன்னா சட்டை இல்லாம கையில கத்திய வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு ஏழை கோணத்துல இருப்பாங்க, ஆனால் அவர் தான் ஊர்லேயே பெரிய பணக்காரன், யாருக்கும் தெரியாது. நல்ல பாருங்க, அந்த ஆட்டினுடைய பிசினஸ் இருக்கு பாருங்க, மாஷா அல்லாஹ் அவ்வளவு ஒரு பரக்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கலாம். இதெல்லாம் நபிமார்கள் செய்த வியாபாரம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட, மொத்தமா சொல்லிட்டாங்க, அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களும், ஒரு ஆள் விடாம எல்லா இறை தூதர்களும் ஆடு மேய்க்காமல் இருந்தது. ஆடு மேய்க்காமல் அந்த பிசினஸ் பார்க்காம இருக்கல. சஹாபாக்கள் ஆச்சரியமா கேட்கலாம், யார சொல்ல நீங்களுமா அப்படின்னு கேட்கலாம். கேட்கும்போது சொல்றாங்க, ஆமா நானும் தான், மக்காவில் மக்காவில் உள்ள சில கிரயங்களுக்காக காசுகளுக்காக நானும் ஆடு மேய்த்திருக்க, ஓப்பனா சொல்றாங்க, காசுக்காக நானும் ஆடு மேய்ச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப இந்த பிசினஸ் வந்து இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா ரொம்ப வலியுறுத்துது. அதே மாதிரி ஒரு கட்டத்துல புகழ்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவூது நபியே, தாவூது நபியை எப்படி புகழ்றாங்கன்னு சொன்னா, அன்ன தாவூதன் நபி அலைஹிஸ்ஸலாம் கான யாக்குலு பி அமலி யதிஹி, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது கரத்தால் உழைத்து சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். சுபஹானல்லாஹ், இப்படி எல்லாம் நபிமார்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அதனால பிசினஸுக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்குவது என்பது, அதற்காக வேண்டி நம்முடைய திட்டங்களை அமைப்பது என்பது, அது உண்மையிலேயே ஆரோக்கியமான முடிவு தான், அது வரவேற்கத்தக்க முடிவு தான். இந்த விஷயத்துல ஆண்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதே அளவுக்கு மனைவி, அவங்களுடைய பெண்கள் மனைவிமார்கள் வந்து இதுல உற்சாகப்படுத்தும், அவர்களை ஊக்கப்படுத்தும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஹதீஜா நாயகி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயத்திற்கும் அவங்க பக்கபலமா நிற்பாங்க, ஆறுதல் சொல்லுவாங்க, கவலை இருந்தா அதே மாதிரி அந்த ஆறுதல் கூட எப்படி இருக்கும்னு சொன்னா, முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் எடுத்து நீங்க எப்படிலாம் உதவி செஞ்சிருக்கிறீங்க, இல்லாதவங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்கிறீங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க, பிறருடைய சுமையை நீங்க தலையில சுமந்துருக்கிறீங்க, இதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட இருக்கிற சிறப்பிற்குரிய குணங்களை எடுத்து ஆறுதல் வார்த்தை இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லணும். இப்ப கணவன் மனைவிக்கு இடையே இந்த மாதிரியான கஷ்டங்கள் வரும்போது அவர்கிட்ட இருக்கிற சிறந்த குணங்களை எடுத்து சொல்லி ஆறுதல் வார்த்தையில் சொல்லி பிசினஸ்ல இப்ப கையில் எடுத்திருக்கிறாங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பரக்கத் செய்வான், வெற்றி பெறுவோம், அல்லாஹ் இதுல வந்து ஒரு நல்ல ஒரு தருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து நம்ம ஊட்டம். எப்பவுமே நெகட்டிவாவே பேசிட்டு இருக்க கூடாது. இந்த பெரும்பாலும் சில மனிதர்களை பார்த்தா எப்பவுமே நெகட்டிவ் தான், பாசிட்டிவான அந்த குணமே வராது. எது சொன்னாலும் சரி அதெல்லாம் முடியாதுங்க, அதெல்லாம் சரி வராதுங்க, இப்படியே சொல்லி இவருடைய ஹேபிட்ட பாத்தீங்கன்னா இப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி என்ன சொன்னாலும் ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இதெல்லாம் நோய் இது. அப்ப என்ன சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தால இதை விரும்பவே இல்லை. சில பேர்கிட்ட கேட்டீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா போதும், அப்படியே ஒரு பயான் பண்ணிடுவார், என்ன போங்க என்ன லைஃப் என்ன இது அங்க அது இது இதுன்னு அப்படியே அடுக்குவார். அவர்கிட்ட ஏன் தான் நம்ம நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டோமோ நான் அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், நபியே உங்களுக்கு இறைவன் கொடுத்த நியமத்தை மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க, அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பா இருக்கிற மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அல்லாஹ்வுடைய நியமத்தை சொல்லுங்க, அல்லாஹ் கொடுத்த அந்த அந்த அருட்கொடைகளை மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. நெகட்டிவா பேசாதீங்க, அல்லாஹ் தரல, ஏழையா இருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு வந்த மனைவி இப்படி, பிள்ளைங்க இப்படி, எனக்கு வந்த கனவு இப்படி, எங்க குடும்பம் இப்படி, இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காதீங்க. சிறப்பிற்குரிய குணங்கள் அல்லாஹ் தந்த அருக்குடைகளை பேசுங்க. அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் பேசுறான், அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், நபியே உமது இரட்சகனுள்ள அருக்குடை அதை நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றான். அப்ப இதுல நம்ம என்ன விளங்கணும் சொன்னா, இந்த உலகத்துல இருக்கிற வீடு சொத்து சுகம் வியாபாரம் எல்லாத்தையும் விட நிலையான ஒரு வாழ்க்கை சொர்க்கம், இதெல்லாம் டெம்பரவரி லைஃப் தான். அல்ல நான் இன்னைக்கு இல்ல நாளைக்கு மூத்தா போயிருவோம், யாருக்கும் உறுதி கிடையாது. இன்னைக்கு பாருங்க சவுதியில பார்த்தா பல மூத்து, பல விதமான மூத்துகள், ரெண்டு மூணு நாள் முன்னாடி குவைத்துல ஒரு வேணு காலி, பஸ்ல உமராக்கு போன பஸ் காலி, பல பல மூத்துகளை சர்வ சாதாரணமா பாக்குறோம். இங்க இருந்து ஊருக்கு போறாங்க, ஊருக்கு போய் லீவ்ல வெக்கேஷன்ல நல்ல முறையில சந்தோஷமா மனைவியோட இருக்கணும்னு போறான், போய் அங்க இறங்கி நல்ல சிறப்பா இந்தியாவில இறங்கி காரையும் வச்சாச்சு, அங்க இருந்து ஊருக்கு காரையும் பிடிச்சாச்சு, சொந்த ஊரையும் ரீச் ஆகியாச்சு, அந்த இடத்துல ஆக்சிடென்ட், சுபஹானல்லாஹ், வீட்டுக்கு போக முடியல. அது அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. மூத்துன்றது அல்லாஹ் எப்படி நாடி இருக்கிறானோ எங்க நாடி இருக்கிறானோ அது நமக்கு தெரியாது. அப்ப இது வந்து ஒரு தற்காலிக ஒரு வாழ்க்கை தான். எனவே நிரந்தரமான ஒரு வாழ்க்கை, அதுவும் அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிற அந்த சொர்க்கத்தை நோக்கி நம்ம விரையணுமா இல்லையா, அந்த விரைவு சிந்தனை வந்து நம்மகிட்ட இருக்கணும். இதுதான் வந்து நம்ம முக்கியமா சிந்திக்க வேண்டிய விஷயம். இதுல அல்லாஹ் ஒரு இடத்துல சொன்ன சாபிக்கூன்னு சொல்றாங்க, ஒருவருக்கும் போட்டி போட்டு முந்துங்க. அதே மாதிரி இந்த இடத்துல சாரி அழு, ஒருவருக்கு ஒரு விரையுங்கள் சொல்றான். இந்த இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, மற்றவர்களோட நன்மையான காரியங்களை போட்டி போடணும். அப்படின்னா என்ன, ஒருவர் வந்து ஒரு நன்மையான காரியத்தை, இவரை விட நான் முந்தி செய்யணும், இவரை விட நான் நிறைய செய்யணும், தர்மம் கொடுக்கிறாரு 100 ரியால் கொடுக்கிறார், நான் 200 ரியால் கொடுக்கிறேன். இப்படி எல்லா விஷயத்திற்கும் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட, சஹாபாக்கள் எப்படி போட்டி போட்டாங்க, சகாபாக்களுடைய போட்டி தெரியுமா உங்கள்ட்ட கேக்குறேன், ஒரேடியா நான் மட்டும் பேசிட்டு இருந்தா சரி வராது. ஆமா, சகாபாக்களுடைய போட்டிகள் யாருக்கா தெரியுமா சொல்லுங்க பாப்போம். அதுல சின்ன கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குது. சரி, வேற தோட்டத்தையே கொடுத்துட்டாங்க, யாரு, ஒரு சஹாபி, அவ்வளவுதான் இல்லையா. அதாவது சொல்லக்கூடிய நபி தோழர் வந்து அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, பைருஹா என்ற ஒரு தோட்டம் மதீனாவுல அதுவும் மஸ்ஜித் நபவிக்கு ஆப்போசிட்ல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகான தோட்டம், எல்லா கனி வர்க்கங்களும் அங்க இருக்கிற ஒரு தோட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க ரெஸ்ட் எடுக்காம அந்த தோட்டத்துக்கு வந்து உட்காருவாங்க, நீர் அருந்துவாங்க, பல வகையான கனி வர்க்கங்களை சாப்பிடுவாங்க. அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கிட்டான், என்ன வசனம், லா தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன், நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாத வரை நீங்கள் நன்மை அடையவே முடியாது அப்படின்னு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கிட்டான். இந்த வசனம் இறங்கணும்னு பாருங்க, சுபஹானல்லாஹ், சஹாபா கிட்ட உள்ள ஈமானும் நம்முடைய ஈமானும் கொஞ்சம் உரசி பாருங்க. நம்ம கைக்கு வந்து குர்ஆன் வந்து எத்தனையோ வருஷம் ஆகி போச்சு இல்லையா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி இறங்க இறங்க சஹாபாக்களுக்கு சொல்ல சொல்ல அப்போ அவங்களுக்கு உள்ள அந்த இதை பாருங்க, எப்படி அவங்க மாறி இருக்கிறாங்க. இப்படி இறங்கணும்னு உடனே நமக்கு தோட்டம் இருக்குது, அதானே நம்ம சொத்துலேயே ரொம்ப விருப்பத்திற்குரிய சொத்து அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வரான். யார சொல்லலாம், இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதையில சதகா செய்யறப்போ எனக்கு சொத்துலேயே ரொம்ப நேசிக்கக்கூடிய சொத்துனா இதுதான், அதை நான் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்யறேன்னு சொல்றாங்க. சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல ஒரு பகுதியை வாங்கிட்டு இன்னொரு பகுதியை வந்து என்ன செய்யறாங்க, குடும்பத்துக்கு கொடுங்கன்னு சொல்றாங்க. கொஞ்சம் என்னன்னு சொன்னா சஹாபாக்கிட்ட அந்த மாதிரியான ஒரு தாக்கம் இருந்துச்சு, மறுமைக்காக வேண்டி நம்ம உழைக்கணும், சொர்க்கத்தை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கணும்ன்ற அந்த சிந்தனை சஹாபாக்களுக்கு நிறைய இருந்துச்சு. அவங்க தெளிவாக அவங்க அறிஞ்சு செயல்பட்டாங்க. நமக்கு தெரியும் சொர்க்கம் நரகம் இருக்குது, மறுமை இருக்குது, மௌத் இருக்கு, எல்லாம் தெரியும், ஆனால் அது மறந்துடும். அது கேட்கும் போது ஞாபகம் இருக்கும், அதோட மறந்துடும். சில பேர் சொல்லுவாங்கல்ல, ஸ்பிரே அடிக்கும் போது மணக்கும், அடிச்சுட்டே தெரியாது. அந்த மாதிரி அப்பப்ப நம்ம வந்து சார்ஜ் ஏற்றும் போது அந்த சிந்தனை வரும், அப்புறம் போயிடும் இல்லையா. ஆனா சஹாபாக்கள் அப்படி இல்லை, எப்பவுமே அந்த சிந்தனையோட இருப்பாங்க, சொர்க்கத்தை அடையணும்ன்ற சிந்தனையோட இருப்பாங்க. அதனாலதான் அவங்க நடமாடும் சொர்க்கவாதிகளாகவே திகழ்ந்தாங்க சஹாபாக்கள். சார், இப்போ இந்த சொர்க்கத்தை எல்லாம் யாருக்கு வச்சிருக்கலாம், தக்குவா உடையவர்களுக்காக எல்லாம் தயார் செஞ்சு, எல்லாம் தயார் செஞ்சு வச்சது. நம்ம வீடாவது கொத்தனாரு மேஸ்திரி நம்ம எல்லாம் சேர்ந்தது வந்து ஒரு வீடை தயார்படுத்தி வச்சிருக்கோம் சரியா. ஆனா சொர்க்கத்தை அல்லாஹுவே தயார் செஞ்சு வச்சிருக்கலாம், படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்காக தயார் செஞ்சு வச்சிருக்கான். அதுல கொஞ்சம் செஞ்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தயாரிப்பு எப்படி இருக்கும், அல்லாஹ் நமக்காக வேண்டி செஞ்சு தயார் செஞ்சு நமக்கு தர்றானா, அது எவ்வளவு பெரிய பாக்கியம். இப்ப அதுக்காக வேண்டி நம்முடைய உழைப்பு எவ்வளவு இருக்கணும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம உழைக்கிறோம், பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக அந்த நாட்டில் உட்கார்ந்து இருக்கிறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம், கஷ்டத்துக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல இல்லையா, அவ்வளவு கஷ்டம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கல்லை தலையில வச்சுக்கிட்டு நாலாவது மாடியில நடக்கிற ஏறுறான், படியில மாடியில தலையில கல்லை வச்சுக்கிட்டு ஏறுறான். அவ்வளோ கஷ்டத்துல நம்ம மக்கள் இன்னைக்கு வந்து இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா கூலி 1000 ரியால், 1600 ரியால், அவ செய்யற அந்த வேலைக்கு தகுந்த கூலி கூட கிடைக்கல. ஆனா ரப்புல் ஆலமீன் ஒரு நன்மை நம்ம செய்யணும்னு நாடிட்டாலே கூலியை பதிவு செய்யறோம், செஞ்சா அதை டபுள் கூலியா தர்றான். கொஞ்சம் சிந்திச்சு பாடுறோம், ரப்புல் ஆலமீன் எவ்வளோ ரஹமத்துடைய கருணையாளன், அதான் ரப்பு. அப்போ சுவர்க்கத்தை அல்ல நமக்கு தர்றான், தயார் செஞ்சு வச்சிருக்கான். சாதாரண விஷயம் இருக்க, நமக்கு நல்ல உழைக்கணும், அந்த உழைப்பு சாதாரண உழைப்பா இருக்கக்கூடாது, விரைவு பயணமாக இருக்கணும், விரையணும். சொன்ன மாதிரி பொருளாதாரத்தை நோக்கி விரைவு பயணம் வருதா இல்லையா, என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து சம்பாத்தியம் செய்யறதுதான் வந்திருக்கணும், அதுல மாட்டுக்கருத்து இல்ல, யாரும் விதிவிலக்கு கிடையாது. இருந்தாலும் அதுக்கு நம்முடைய விரைவு பயணம் இருக்கா இல்லையா, பொருளாதாரத்தை தேடுவதற்காக நம்முடைய பயணம் எப்படி இருக்கு. இன்னைக்கு தொழுகைக்கு எந்திரிக்கிறதுல ஃபஜ்ருக்கு எந்திரிக்கிறதுல கஷ்டம் இல்லையா, ஃபஜ்ருக்கு எந்திரிச்சு தொழுகிறதுல அதுல கஷ்டம். சரி, டியூட்டி ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு வரணும்னு சொல்லிட்டாங்க, 6 மணிக்கு டியூட்டின்னு வச்சுக்கங்க, எப்படி துள்ளி குதிச்சு எந்திரிக்கான் தெரியுமா, இது ஏன் வருது, இது எப்படி வருது, இது கண்ணு முன்னாடி பாக்குறேன் காசை, போகலன்னா அந்த டைமுக்கு போகலன்னா வார்னிங் லெட்டர். இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இதுதான் சாக்குன்னு சொல்லி அவ்வளோதான் அப்ரூவ் அடிச்சு அனுப்பி விட்ருவாங்க இல்லையா. அந்த நிலைமையில இப்போ இருக்கு, அவ்வளோ ஒரு பயத்தோடைய நிறைய மக்களை பார்த்தா இன்னும் வரைக்கும் பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு, எப்பவுமோ நமக்கு எப்பவுமோ அப்படின்றது தெரியல. இதில் வேற போகிற மக்களை பார்த்தேன்னு சொன்னால் அதில் வேற இன்னும் கொஞ்சம் வேற நமக்கும் எப்படி ஆகுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய அந்த சொர்க்கத்தை அடைகிறதுக்காக வேண்டி நம்முடைய பயணம் எப்படி இருக்கணும், இந்த இது இந்த நிலை என்னிடத்துல இருக்கிறதா அப்படின்றத நம்ம ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். அழகா சொன்னாங்க அபூபக்கர் சித்திகளானுடைய அந்த நிலை அமல்களை சொன்னாங்க, அதெல்லாம் அவங்க செஞ்சாங்க. அவங்க உண்மையிலேயே சஹாபாக்கள் நன்மைகளை செய்வதில் போட்டி போட்டாங்க. சரி, என்னெல்லாம் போட்டி போட்டிருக்கிறாங்க? பள்ளிவாசல்ல தொழுகிறதுல முன் வரிசையில நிக்கிறதுல ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு போட்டி, எல்லாம் ஒரே நேரத்தில் வந்து அசம்பிளி ஆயிடுவாங்க. அப்ப பிரச்சனை யாரு போறது? ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல நிக்க நின்றா வில்லங்க தான் ஏற்படும். அப்ப என்ன பண்ணுவாங்க? சீட்டு குலுக்கும். சீட்டு குலுக்கி யாருடைய பேர் வந்திருக்குதோ அவங்க என்ன அப்படி நிக்கட்டும், அடுத்த தடவை அவங்க வரட்டும். சுபஹானல்ல, இப்படி எல்லாம் சீட்டு குலுக்கி போட்டு பள்ளிவாசல்ல முதல் வரிசையில நின்று தொழுவதற்கு சஹாபாக்கள் போட்டி போட்டிருக்கிறாங்க. நூறு நேரத்துல கவலை போட்டிருக்கிறாங்க. என்ன கவலை? காசு இல்லை. சில சஹாபாக்கள்கிட்ட வறுமை கோட்டின் கீழே இருக்கிறாங்க. இன்னும் சில சஹாபாக்கள் நல்ல மசாலா காசு வச்சிருக்கிறாங்க. இந்த காசு வச்சிருக்கிறாங்க பாருங்க, அவங்க நல்ல உம்ரா செய்ய போறாங்க, நல்ல சதக்கா தான தர்மங்களை அள்ளி வீசுறாங்க, ஹஜ்ஜி செய்யறாங்க, ஜகாத்து கொடுக்குறாங்க, எல்லாமே செய்யறாங்க. ஏழை சஹாபாக்கள் பார்க்கறாங்க இவங்கள, அடர் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கலையே. இது ஆரோக்கியமான சிந்தனை. ஆனா நம்ம நம்முடைய சிந்தனை என்ன? அவன மாதிரி பணக்கார நம்ம ஆகலையேன்னு அது வேற வேற கோணம். அவங்க கோணம் என்ன? இவங்க அந்த பணக்கார சகாபாக்கள் செய்த அந்த நன்மைகளை நம்ம செய்ய முடியலையே, அவங்க கொடுக்கற மாதிரி தர்மங்களை நாங்கள் கொடுக்க முடியலையே, அவங்க செய்யற மாதிரி உம்ரா ஹஜ்ஜை நம்ம செய்ய முடியலையே அப்படின்ற கவலை. இந்த கவலையை வந்து அவங்களால பொறுத்துக்கிட முடியல. ரசூலுல்லாஹ் வர்றாங்க, யார் சொல்லலாம் இந்த மாதிரி இப்படி இருக்கிறாங்களே, நாங்கள் என்ன செய்யறது, நாங்கள் நன்மை அடையணுமே என்ன பண்றது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியா சார், நீங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 33 தடவை சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அவ்வளவுதான், நீங்க அந்த செய்ய நன்மைக்கு ஈக்குவல் ஆயிரும் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூப்பரான வழிமுறை. என்னதான் காசு இருந்தாலும் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் 33 தடவை சொன்னா அதுக்கு ஈக்குவல் ஆகும். இதை விட ஒரு பெரிய இது உண்டா? செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். பணக்கார சாப்பிட்றது என்ன புதுசா இருக்குது? அப்பதான் அது சொல்றாங்க சுசலாசல, இதை அறிமுகப்படுத்த அந்த டைம் தான் பணக்கார சாபாக்கள் பாக்குறாங்க. இது நம்மளும் செஞ்சிட வேண்டியதான் சுபஹானல்லாஹ். இது அவங்களும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஏழு சாபகம் இவங்க ஏதை செய்யறாங்க, நமக்கு தானே இந்த வழிமுறையை சொன்னாங்க, இது இவங்க செய்யறாங்க. சரி திரும்ப போவோம், இது சரிப்பட்டு வராது. மறுபடி போய் சுசலாசனுக்கு யார சொல்ல அந்த பாருங்க, நீங்க கற்று தந்தத அது அவங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன செய்யறது? அப்புறம் ரசூலுல்லாஹி அதை வந்து முடிக்கிறாங்க. அந்த அந்த பிரச்சனையை அந்த பஞ்சாயத்து முதல்ல ஓய்க்கிறாங்க. என்ன சொல்றாங்க? எப்பா லாலிக்க ஃபதுலுல்லாஹி யூதீஹி மையஷா, இது அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த கிஃப்ட், அதனால அல்லாஹ் செல்வத்தை அள்ளி வழங்கி இருக்கிறான். யாருக்கு அல்லாஹ் கொடுக்க விரும்புறானோ அதை கொடுத்துட்டான், இது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இதுக்கு மேலே நீங்க வந்து கேள்வி கேட்கக்கூடாது. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறான், அதனால அவங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அதோட அவங்களும் அமைதி ஆயிடுறாங்க. என்னன்னு சொன்னா, அந்த பணக்கார சகாபாக்களுக்கும் ஏழை சகாபாக்களுக்கும் மத்தியில் அந்த போட்டி பாருங்க, அந்த போட்டி எப்படி இருக்குது? நன்மையை அடைய முடியலையே, நன்மைகளை சேகரிக்க முடியலையே, சொர்க்கத்திற்கு போற வழி நாம அதுல வந்து அவங்க அளவுக்கு நம்ம ஈக்குவலா அடைய முடியலையே. ஏழை சகாபா கவலை. இந்த பணக்கார சகாபாக்கள் எப்படி? பணம் இருந்தாலும் செல்வத்தை அல்ல கொடுத்தாலும் நாங்க நன்மைகளை செய்யறதுல பின்வாங்க மாட்டோம். மத்தியில போட்டிகள் இருந்துச்சு. அப்ப அத அல்லாஹ் சொல்றான், வானங்கள் பூமி எவ்வளவு விசாலமானதோ அந்த சொர்க்கத்தை நோக்கி மக்களே நீங்கள் விரையுங்கள் அப்படின்னு நல்லா சொல்லும். சரி, அந்த மக்கள் யாரு? தக்குவா உடையவர்கள் யாரு? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ரா வல்லர்ரா வல்காலிமீனல் கைல வலஆஃபீன அனின்நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். அவர்கள் யாரென்றால், இன்பமான நேரத்திலும் துன்பமான காலத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்வார்கள். கோபம் வந்தால் அந்த கோபத்தை தடுத்துக் கொள்வார்கள். கோபம் வந்துச்சுன்னா அதை அப்படியே மேல அதிகப்படுத்த விட மாட்டாங்க, அதை தடுத்துக்கிடுவாங்க, கண்ட்ரோல்ல வச்சுக்கிடுவாங்க. நான் அளவுக்கு மீறி கோபப்பட்டேன்னு சொன்னா ஷைத்தான் தலைக்கு மேல ஏறிடுவான். கோபம் வந்து ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய பண்பு. அப்போ அதையும் அவங்க தடுத்துக்கிடுவாங்க. மக்களுடைய அந்த பாவங்களை அதை அப்படியே கண்டுகிட மாட்டாங்க, விட்டுருவாங்க, அலட்சியமாக்கிடுவாங்க. மக்கள் அவர்களுக்கு பாவம் செஞ்சிருந்தா ஏதாவது துன்பம் கொடுத்தா அவங்க அதை அப்படியே அலட்சியப்படுத்திடுவாங்க, மன்னிச்சு வழங்குவாங்க, மன்னிப்பு கொடுத்துருவாங்க. இப்படிப்பட்ட நல்லதை செய்யக்கூடியவர்கள் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன செய்யறான், குர்ஆன்ல இந்த வசனத்துல சொல்றான். அப்ப கொஞ்சம் செஞ்சு பாருங்க, சுவர்க்கவாதிகளை பத்தி அல்லாஹ் என்ன செய்யறான், இங்க விவரிக்கிறான். இப்ப சுவர்க்கவாதிகளுடைய பண்பு என்ன இருக்கும், நல்ல செலவு செய்யணுங்க, அந்த ஒரு பக்குவம் வரணும். இந்த செலவு செய்யறதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சைத்தான் வந்துகிட்டே இருப்பான், அப்பப்ப செலவு செய்யாத செலவு செய்யாத காசு குறைஞ்சிரும் சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க பாருங்க, ஏழையா கொஞ்சம் சம்பளம் வாங்கி அப்படின்னு. இவனுடைய செலவை பார்த்தீங்கன்னா மசாலா நல்ல செலவா இருக்கும், அப்படி சாப்பிடுவான், வயிறார சாப்பிடுவான், நல்ல மக்களுக்கு கொடுப்பான், இருக்கிறத அள்ளி ஏழைகளுக்கு கொடுப்பான். இதெல்லாம் வந்து ஏழைட்ட இருக்கக்கூடிய ஒரு பழக்கம், பெரும்பாலும் சொல்லக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய ஒரு பேச்சு. ஆனா அதே ஏழைட்ட அல்ல கொஞ்சம் செல்வத்தை கொடுத்துட்டான்னு வைங்க, அவ்வளவுதான், அண்ணலேருந்து கணக்கு பார்த்துட்டு இன்னும் சுருக்கி 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 செலவு செய்ய ஆரம்பிச்சுவான். ஏப்பா முன்னாடி ஒரு நிலை இப்போ ஒரு நிலை, அல்ல நல்ல கொடுத்துருக்குறான் அப்போ நீ மாறிடுறா, அல்ல குறைச்சி கொடுத்தா அப்போ நல்ல செலவு செய்கிற, இப்போ இந்த நிலை தான் இன்னைக்கு பெருமாள். ஏன் என்ன காரணம், சைத்தான் ஏற்படுத்துற. அப்பப்போ பேங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, மினி ஸ்டேட்மெண்ட்டை பேலன்ஸை பா ரிமைனிங் எதை பார்த்து அது பார்க்க நமக்கு தெரியும், அதில் இருக்குது 10,000 ரியால். திரும்ப 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 பார்த்தாலும் அது 10,000 ரியால் தான் இருக்க போகுது, எடுத்தால் தான் வெளியே அது கழியும். ஏதோ ஒரு டைமில் ஒரு 100 ரியால் எடுத்துட்டான்னு வைங்க, அது மறந்துடும் உனக்கு. திடீர்னு பார்க்கும்போது 9,900 ரியால் எப்படி போச்சு, மினி ஸ்டேட்மெண்ட் தட்டும். அதில் அவனுக்கு ஏன் அந்த எப்படி 100 ரூபாய் எப்போ எடுத்தேன், எந்த எதனால அது இதே இதே திங்கிங் தான். அப்பப்போ மினி ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு அந்த மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இப்படி அதை ஊருடைய இன்னும் கொஞ்சம் அங்கே காசை கட் பண்ணிடுவான், 5,000 ரூபாய் இல்லைண்டா நினைச்சே இல்லையா, ஆஹா போயிடுச்சே போயிடுச்சு. இது ஒரு வகையான நோயிங்க, இது சைத்தான் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் 2 வானவர்கள் அப்படியே மேலே கீழே இறங்கி பூமிக்கு வர்றாங்க, வந்து 2 பேர் துவா செய்யறாங்க. 2 பேரும் ஒரே துவா இல்ல, ஒருவர் ஒரு துவா இன்னொருவர் இன்னொரு துவா கேட்கிறார். ஒருவர் என்ன துவா கேட்கிறாங்கன்னு சொன்னா, அல்லாஹும்மா ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ் யாரெல்லாம் உன் பாதையில செலவு செய்யறாங்களோ அவங்களுக்கு நீ தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இரு. சுப்ஹானல்லாஹ், மலக்கினுடைய துவா நமக்கு கிடைக்கணுமே, எப்படிப்பட்ட துவா அது, சாதாரண துவா இல்ல, எல்லா யாரு கொடுக்கறாங்களோ அவங்கள சும்மா விட்டுறத, திருப்பி திருப்பி நீ அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இரு. நம்ம 100 ரியால் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செஞ்சா நம்முடைய பாக்கெட் மணில இருந்து பேங்க் அக்கௌண்ட் 100 ரியால் குறையில, அல்லாஹ்வுடைய பார்வையில அது டபுள் ஆகி ட்ரிபிள் ஆகி அது நிறைய பன்மடங்கா மாறும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா சொல்ல மாட்டாங்க, மலக்களுடைய துவா நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண துவா கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட துவா உண்டு, அவங்களுக்கு மென்மேலும் அழிவை கொடுப்பாயாக, அல்லாஹ் பாதுகாக்க. 100 வானவருடைய துவா அழிவு, 100 வானவருடைய துவா மென்மேலும் கொடுக்கிறது. இதுல நம்ம 2 பேருடைய துவால எதுல நம்ம இருக்கிறோன்றது நமக்கு தான் தெரியும், சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். அப்போ சொர்க்கவாதிகளுடைய பண்பு என்னண்டா, அவங்க எப்படி இருந்தாலும் சரிங்க, அதான் அல்லாஹ் இங்க அழகா பிரிச்சு சொல்றான், நல்லா இருந்தாதான் கொடுக்கணும் அப்படின்றது அல்ல, அதான் இங்க அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். அவங்க நல்லா இருந்தாலும் சரி அல்லது நடுநிலையாக இருந்து கஷ்டப்பட்டாலும் சரி அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்ய, சஹாபாக்கள் செலவு செஞ்சாங்களா இல்லையா, சஹாபாக்களுடைய வாழ்க்கை என்ன, சாபர்கள் நம்மளை போல மஷாலா இப்படி ஒரு செட்டப்போட இப்படியா இருந்தாங்க, நம்மகிட்ட இருந்த அளவுக்கு காசு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரியா இருந்தாங்க. அல்ல அவங்களை அறிமுகப்படுத்துற ஃபுக்கரா, அவங்க யாரு, ஏழைகள், ஃபுக்கரா, ஃபக்கீருனுடைய பண்மை சொல்லணும், ஃபுக்கரா ஃபக்கீர்னு சொல்லுவோமா இல்லையா, ஏழை, அதனுடைய புளூரல் தான் ஃபுக்கரா, அவர்கள் ஏழைகள் சஹாபாக்களை சொல்லலாம்ல. ஆனா அந்த சகாபாக்கள் தான் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க, எப்படிங்க அது, அவங்கள்ட்ட வந்து ட்ரெஸ் இருக்குல்ல, ட்ரெஸ் ஒரே ஒரு ஆடையில வாழ்ந்துருக்கிறான், சும்மா ஒரு கற்பனை செஞ்சு பார்ப்போமே, நம்ம ஒண்ணு வேண்டாம் ஒரு 2 ட்ரெஸ் இருக்குன்னு வச்சுக்கணும் ஒரு பேச்சுக்கு, இந்த 2 ட்ரெஸ்ஸை போட்டு போட்டு மாத்தி இருக்க முடியுமா, இப்பவும் கற்பனை செய்யி. அது இருந்தால்தான் செய்யணும், அது வேற விஷயம். கொஞ்சம் இப்ப உள்ள நிலைமைக்கு என்னமட்ட ஒரு ரெண்டு ட்ரெஸ் கொடுத்து இதை மட்டும் நீ மாத்தி மாத்தி போட்டுக்கப்பா, நீ மற்ற ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் 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 நாளைக்கு ஒதுக்கி விடு அப்படின்னு சொன்னா நம்முடைய மனோநிலை எப்படி இருக்கும், நம்முடைய அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆனா சஹாபாக்கள் ஒரே ஒரு ஆடையில வாழ்ந்துருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேக்குறாங்க, யா ரசூலல்லா தொழுகைக்குரிய சட்டங்கள் என்ன அப்படின்னு ஆடை குறித்து பேசுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப அவங்கள திருப்பிக்கிட்டு கேக்குறாங்க, அவளி குல்லிக்கும் சௌபான், என்ன உங்க அனைவருக்கும் ரெண்டு ஆடையா இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு கேக்குற அளவுக்கு அவங்க ஒரே ஒரு ஆடையில இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி தொழுகையில ஆண்கள் முன் வரிசையில இருப்பாங்க, பின்னாடி பெண்கள் பெண்கள் இருப்பாங்க பின் வரிசையில. சஹலுபுனு சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, புகாரியில இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை பார்த்து சொல்றாங்க, யா மாஷரன் நிசா, ஓ பெண்கள் சமூகமே, லா தர்ஃபஅன ருஊஸகுன்ன ஹத்தா யஸ்தவியர் ரிஜாலு ஜுலூஸா, உங்களுக்கு முன்னால் இருக்கிற ஆண்கள் அவர்கள் தொழுகையில சஜதாவிலிருந்து எழுந்து ஒழுங்காக அமரும் வரை, சுஜூத் செய்வோமா இல்லையா, அந்த சுஜூதுலேருந்து இடையிறுப்பு இருப்போமே, அந்த இடையிறுப்புல ஒழுங்கா உட்கார்ந்து அமர்ற வரைக்கும் உங்க தலையை நீங்க அவசரப்படுத்தி உயர்த்திடாதீங்க, கொஞ்சம் அவதானியுங்கள், தாமதியுங்கள், பிற்படுத்துங்கள், உடனுக்குடன் அல்லாஹு அக்பர் அல்லாஹு உடனே எந்திரிச்சிடாதீங்க. ஆண்கள் முதல்ல ஒழுங்கா எந்திரிச்சு உட்காரட்டும், அது வரைக்கும் நீங்க வந்து அவதானியுங்கள், உடனே தலையை உயர்த்திடாதீங்க பெண்களே அப்படின்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க, ஏன் சொன்னாங்க, ஒரே ஆடை அவங்க அணியறாங்களா இல்லையா, அதுல இருந்து அப்படி வந்ததுதான் ஒரே டிரெஸ் நிஜா இல்லையா, அதுலயும் கூட பிரச்சனை. முட்டுக்காலை மறைக்கணும், அந்த முட்டுக்காலை மறைக்கிற அளவுக்கு தான் அவங்கள்ட்ட டிரெஸ் இருந்துச்சு. சஜிதாவுக்கு போயிட்டாங்கன்னா அது சில நேரங்களில் அவங்களுடைய நிலையை பார்க்கும்போது மறைவிடங்கள் வெளிப்படக்கூடும். பெண்கள் பின்னாடி இருந்து அதை பார்த்துடக்கூடாது, அந்த நிலையை பார்த்துடக்கூடாது. அதனால நீங்க அவசரப்படாதீங்க. இமாம் சஜிதா செஞ்சு அல்லாஹு அக்பர் சொல்றா, நீங்க வச்சாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு சஹாபாக்களுடைய நிலை இருந்துச்சு. அப்ப விளங்குதா, ஃபுக்கரா, அல்லாஹ் சொல்லக்கூடிய ஃபுக்கரா ஃபக்கீர்கள்னு சொல்றாள், விளங்குதா? அதே மாதிரி சஹாபாக்களுடைய நிலை என்ன, விவசாயிகள், பாட்டாளி மக்கள், அன்றாட காட்சிகள், இப்படிதான் அவங்களுடைய நிலை இருந்துச்சு. சரி, இந்த நிலையிலையும் தர்மம் செஞ்சாங்க, அது எப்படிங்க? அதான் ஆச்சரியம். கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, கூலிக்கு வேலை பார்ப்பாங்க, வேலை பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்யறாங்க. சுபஹானல்லாஹ். சொல்றாங்க சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தர்மம் செய்யுங்கள், நரகத்திலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு கட்டளை பிறப்பித்தார்கள். உடனடியாக நாங்கள் சூக்கு மார்க்கெட்டுக்கு போனோம், அங்கு செல்வந்தர்கள் பொருள் வாங்குவதை நாங்கள் சுமை கூலி வேலை பார்த்து, அவர்கள் வாங்குவார்களா இல்லையா பொருள்களை, அதை நாங்கள் தலையில வச்சு சுமை கூலி வேலை பார்த்தோம். குன்னான தஹாமலு, நாங்கள் சுமை கூலி வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தோம். பின்னாடி அதை வச்சு அதுல கிடைக்கக்கூடிய ஆதாயங்களை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலுல்லாஹ், இதோ அல்லாஹ்வுடைய பாதையில் எங்களுடைய தர்மம் பிடியுங்கள். சுபஹானல்லாஹ். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, கூலிக்கு வேலையை பார்த்துட்டு தர்மம் கொடுக்குறாங்கன்னா நம்ம அந்த நிலையில யாராவது இருக்கிறோமா? அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இப்ப நம்முடைய இந்த விரைவு பயணம் எங்கே, சஹாபாக்களுடைய விரைவு பயணம் எங்கே? அப்போ அந்த அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை, மனப்பக்குவம், அது நமக்கு வரணும். பெண்கள்கிட்ட அது அதிகமா இருக்கணும். ஆண்களை காட்டிலும் பெண்கள் அள்ளி வழங்குவாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈதுடைய அந்த திடலிலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட சேர்ந்து பெண்கள்கிட்ட போய் அந்த தான தர்மங்களை கேட்க போவாங்க. அவங்கள்ட்ட கையில இருக்கிறது, காதல இருக்க தங்கத்தை எல்லாம் அள்ளி வீசுவாங்க. சஹாபாக்கிய சஹாபிய பெண்மணிகள் அவ்வளவு அளவுக்கு இருந்தாங்க. அப்ப இதெல்லாம் பெண்கள்கிட்ட வரணும், ஆண்கள்கிட்ட இருக்கணும். யாராவது ஒருவர் தர்மம் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தா மற்றவர் வந்து அதை சந்தோஷப்படுத்தி ஊக்கம் கொடுக்கணும். கொடுங்க, அல்லாஹ் நமக்கு வரக்க செய்வான், கவலைப்பட வேண்டாம். கொடுத்தால் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். அந்த ஈமானிய நம்பிக்கை எல்லாத்துக்கிட்டையும் இருக்கணும். இதுதான் வந்து முக்கியமான அம்சம். எனவே அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யக்கூடிய அந்த பக்குவத்தை நம்ம வளர்க்கணும். இதுதான் சொர்க்கவாதிகளுடைய பண்பு. போதுமா? அப்போ நேரம் ரொம்ப போயிட்டு இருக்குது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இந்த வசனத்தை படிங்க. மூணாவது அத்தியாயம் 133-136 வரைக்கும் நிச்சயமாக எல்லாரும் படிக்க வேண்டிய மிக முக்கியமான வசனங்கள். அந்த பொருளை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அதில் அல்லாஹ் அடுத்தது என்ன சொல்கிறான்னா, அவங்க வந்து எப்படிப்பட்டவங்கன்னா, பாவம் செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், மானக்கேடான அருவறுப்பான ஒரு காரியத்தை செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், அல்லது தங்களுக்கு தாங்கள் அநீதம் பாவத்தை செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், அவங்க என்ன செய்வாங்கன்னா, உடனடியாக அல்லாஹ்வை விக்கிர் செய்வாங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுவாங்க. நினைவு கூறிட்டு அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு தேடும், உடனடியாக பாவம் மன்னிப்பு தேடுவாங்க. அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்துல அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்க கூடிய வேறு யார் இருக்க முடியும்? அல்லாஹ் கேட்கிறான், இந்த மக்கள், இந்த சொர்க்கவாதிகள், அவர்கள் தாங்கள் செய்யக்கூடிய இந்த பாவத்துல தொடர்ச்சியாக இருக்க மாட்டார்கள். பாவம் செஞ்சாங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில செஞ்சிருவாங்க, ஆனா அந்த பாவத்தை செய்யல தொடர்ச்சியாக இருக்க மாட்டாங்க. இவங்க யாரு தெரியுமா? இவருடைய கூலி எப்படி தெரியுமா? அல்லாஹ் ஜன்னாத், சொர்க்கத்தின் தோட்டங்கள் எல்லாம் கொடுக்கிறான். அந்த அதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. கூலி கொடுப்பதில் இது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படி செய்யக்கூடியவருக்கு கொடுக்கிறான் அந்த கூலி மகத்தானது என்று அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி முடிக்கிறான். ஆக இந்த வசனங்களை இன்ஷால்லாஹ் படிப்போம். எனவே சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நம்ம படிப்போம். பெண்மணிகள், சஹாபிய பெண்மணிகளுடைய வாழ்க்கையை நீங்க படிச்சு பாருங்க. அதே மாதிரி ஆண்கள் சஹாபாக்கள் அவருடைய வாழ்க்கையும் படிச்சு பாருங்க. எனவே இந்த பண்புகளை நம்ம வரவழைத்துக் கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட பக்குவத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்த அல்புரிவானா என்று கூறி இத்தோடு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.